ओम शांति। ஸோ ரெண்டாவது பவர் என்னது அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பவர், வளைந்து கொடுக்கக்கூடிய சக்தி. பாபா அதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு அப்படின்னா வந்து நதியை கொடுத்துருக்காரு, ஜீவன் நதி, வற்றாத ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மலையில் உற்பத்தியாகக்கூடிய நதி கடலை போய் சேருதுன்னா வந்து எங்கேயுமே ஸ்டாப் ஆகாமல் வந்து நான் ஸ்டாப்பாக போய் சேருது இல்லையா, அதான் அந்த நதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நதியை வந்து வளைந்து கொடுக்கக்கூடிய சக்திக்கு எக்ஸாம்பிளாக பாபா சொல்லியிருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா நதியை பொறுத்தவரையும் ரெண்டு விஷயங்கள் அது சிறப்பு வாய்ந்தது. நதி வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருப்பதனால தான் அது மிகப்பெரிய தடைகள், சின்ன தடைகள் இதை வந்து கிராஸ் பண்ணி அதனால் போக முடியுது. வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை, தட் மீன்ஸ் மென்மை, எளிமை, இதெல்லாம் சொல்லலாம், கடினம் இல்லாத தன்மை, அதான மென்மைன்னு சொல்கிறது, எளிமைன்னு சொல்கிறது. ஸோ அந்த நதிக்கு இருக்குது, அதனால் இட்ஸ் ஈஸி கோயிங் டு ஃப்ளெக்சிபிள். ரெண்டாவது வந்து க்ரியேட்டிவிட்டி, மலையில் உற்பத்தியாகக்கூடிய அந்த நதி நான் ஸ்டாப்பாக வந்து க்ரியேட்டிவ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, நான் ஸ்டாப்பாக. ஸோ அங்கே க்ரியேட்டிவிட்டி அப்படின்ற தன்மையில் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த தன்மை நின்றுச்சுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓடுற நதி வந்து நின்றும். எவ்வளோ பெரிய ஹைட்டில் மலையிலேருந்து உற்பத்தி ஆனாலும் ஒரு இடத்துல போய் நின்றுடும் இல்லையா, மேலே உற்பத்தி ஆகிறது இல்லை அப்படின்னா நதி வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு கண்டினியூட்டி. ஏன்னா வந்து பின்னாடி வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய தண்ணியை தள்ளி கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு தள்ளி கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ க்ரியேட்டிவிட்டி தொடர்ந்து இருக்கணும், தட் மீன்ஸ் நதி உற்பத்தி ஆகிட்டே இருக்கணும் மலையில், அது ஃப்ளெக்சிபிளான தன்மையோடு இருக்கிறதுனால அது அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய இடத்துக்கு போயிடுது. இந்த ரெண்டு விஷயத்தினால தான் நதி அதனுடைய காரியத்தில் வெற்றி அடைந்து விடுகிறது. நதியினுடைய காரியம் என்னது அப்படின்னா அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர வேண்டும் என்பது மட்டுமில்ல, அது போய் சேர வேண்டிய இடம் வரையும் இடையில் யாரார எங்கெங்கே கிராஸ் பண்ணுதோ, யாரார என்ன வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ, அனைவரையும் முழுமைப்படுத்தி விட்டு அனைவர்களுக்கும் தேவையானதை கொடுத்து விட்டு தான் சென்றடைய வேண்டிய இடத்துக்கும் சென்று சேர்வது தான் நதி. ஓடுற நதி நின்றுக்குச்சு அப்படின்னா ஒரு பெரிய பாறைகள் இருக்கு, மலை இருக்கு, அதாவது வந்து தாண்ட முடியல அப்படின்னு சொல்லி அது நின்றுக்குச்சுன்னா அது நதின்னு சொல்லுவாங்களா, அது நதின்னு சொல்ல மாட்டாங்க, அது குளம், குட்டை, ஏரி, தேங்கின தண்ணி. முக்கியமான விஷயம் என்னதுன்னா தேங்கின தண்ணி நாள் ஆக ஆக வந்து அது விஷமாக மாறும். ஓடுற நதி தான் நன்னீர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு அந்த தடையினால் வாழ்க்கையில் என்னால் முன்னேற முடியல, என்னுடைய பேரண்ட்ஸினால் வந்து என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியல, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸினால் அல்லது என்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால என்னால் அடுத்த ஸ்டெப்ஸ் வைக்க முடியல, தட் மீன்ஸ் முன்னேற முடியல. இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு தடையை முன்னாடி வைத்து, காரணத்தை முன்னாடி வைத்து, நாம் நின்று கொண்டிருப்பதற்கு தெளிவான ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் தேங்கின தண்ணி என்ன ஆகிட்டிருக்கும் அப்படின்றதான் முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம். தேங்கின தண்ணீர் விஷமாக மாறிக்கொண்டிருக்கும், தானும் பயன்படாது மற்றவங்களுக்கும் பயன்படாது. நான் வந்து காரணத்தை, நியாயமான காரணத்தை சொல்வதனால் அது நிவாரணமாக ஆகிவிடாது, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நின்றுகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் எவ்வளோ நியாயமான காரணம் சொல்லலாம், என்னுடைய பேரண்ட்ஸோ அல்லது என்னுடைய உடல்நிலையோ அல்லது இயற்கை சூழ்நிலைகளோ ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு இந்த மாதிரி முன்னேற முடியல அப்படின்னு நின்றுகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். பட் அது வந்து சொல்யூஷனா? நான் நின்றுகிட்டு இருக்கேன், நான் முன்னேறலை. அதுக்கு காரணம் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் நதி என்றால் எந்த ஒரு காரணத்தையும் முன்வைக்கக்கூடாது. எங்கே கேப் கிடைக்குதோ, எங்கே வந்து ஒரு சின்ன வந்து ஒரு கசிவு கிடைச்சாலோ, ஒரு ஓட்டை கிடைச்சாலோ, ஒரு சந்து கிடைச்சாலோ வளைஞ்சு நெளிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து வளைஞ்சு நெளிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை, முன்னேறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை, அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பவர். அட்ஜஸ்ட்மெண்ட் பவர் அப்படின்றது வந்து இந்த ராஜயோக தியானத்தினால தான் கிடைக்கும். ஏன்னா மனிதருக்குள் அந்த கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய தன்மையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும், அந்த மென்மை அப்படின்ற தன்மை எடுத்துக்கிட்டாலும் ராஜயோக தியானத்தில் தான் வந்து கிடைக்கும். நல்லா யோசித்து பாருங்கள், நமக்குள்ள கிரியேட்டிவிட்டி அப்படின்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, எப்படி மலையில் நதி உற்பத்தி ஆகிட்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தான் ஒரு ஃபோர்ஸ் போயிட்டே இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்கு. அதே மாதிரி நான் வாழ்க்கையில் வந்து என்னை வந்து ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் தள்ளிக்கிட்டே இருக்கணும். எந்த ஃபோர்ஸ் தள்ளுன்னா எனக்குள்ள கிரியேட்டிவிட்டி இருக்கணும், எனக்கு ஆக்கப்பூர்வமான நல்ல எண்ணங்கள் இருக்கணும், சுப எண்ணங்கள் இருக்கணும், ஊக்க உற்சாகமான எண்ணங்கள் இருக்கணும், சமுதாயத்தினுடைய அந்த புது வகையான முன்னேற்றத்துக்கு தந்தாப்புல நானும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக ட்ரை பண்ண வேண்டும். ஸோ நமக்குள்ள வந்து அந்த ஆர்வம் இருக்கணும், கிரியேட்டிவிட்டியினுடைய ஆர்வம் நான் ஸ்டாப்பாக இருக்கணும். அந்த நான் ஸ்டாப்பான கிரியேட்டிவிட்டியான அறிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த நாலேஜினுடைய டெவலப்மெண்ட்டு தான் நம்மளை வந்து முன்னாடி ஃபோர்ஸாக தள்ளி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திற்கு சேர்க்கும். நான் இத்தனை நாள் படிச்சுட்டேன், இனிமேல் என்னத்தை படிக்கிறது அப்படின்ற விஷயம் கிடையாது. கிரியேட்டிவிட்டி அப்படின்றது நான் ஸ்டாப்பாக இருக்கணும், தெரிந்து கொள்வதிலும் அறிந்து கொள்வதிலும் அதுக்கு வயது என்பது கிடையாது. ஏன்னா சமுதாயத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது, புது வகையான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அதுக்கு தகுந்தாப்புல நானும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டால்தான் இந்த உலகத்தின் ஓட்டத்தோடு சேர்ந்து ஓட முடியும், இல்லை என்றால் வேடிக்கை தான் பார்க்கணும் ஒரு வாரத்தில் நின்றுக்கிட்டு. அதனால வந்து எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி, தடையெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போகணும்னா எனக்குள்ள வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி வேணும். அந்த கிரியேட்டிவிட்டியை, ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை, அறிவை வளர்த்து கொடுக்கூடிய ஒரு கலை ராஜயோக தியானத்தில் உள்ளது. ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து வாழ்க்கையில் கிராஸ் பண்ணி போயிடுவான், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவான். அதே மாதிரி மென்மைன்னு சொல்லக்கூடியது, தண்ணி வந்து அந்த மென்மை தன்மை இருக்கிறதுனால வளைஞ்சு கொடுக்குது. தண்ணியில் அந்த கடினத்தன்மை இருக்குன்னா வந்து அது வளைஞ்சு கொடுக்குமா? வளைஞ்சு கொடுத்து போகுமா? பாறையெல்லாம் வந்து அந்த மாதிரி போகுமா? நதி தானே ஓடும், பாறையாக ஓடும். ஸோ நதி தான் போய் சேரக்கூடிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். மென்மை என்பது வந்து ஏழு குணங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, நாலேஜ், பியூரிட்டி, இந்த தெய்வீக குணங்கள் சொல்லுவாங்களே, இதுதான் மென்மை. இந்த மென்மை இருக்க போகும்போது நம்ம எங்கே எப்படி வளைஞ்சு கொடுத்து போகணுமோ அங்கே அவன் அப்படி வளைஞ்சு கொடுத்து போய்கிட்டே இருக்கலாம். இந்த மென்மையை விட்டுட்டு வந்து நம்ம வந்து கடினத்தன்மை அப்படின்ற தன்மையில் மாட்டிடக்கூடாது. கடினத்தன்மைன்றதான் கோபம், அகங்காரம், பேராசை, பற்று, ஒரு கடினமான தன்மை. அதை அங்கே போய் மாட்டிக்கக்கூடாது. அங்கே போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம எங்கேயுமே ஃப்ளெக்சிபிளாக போக முடியாது, போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. இந்த ஏழு குணங்கள் அப்படின்ற மென்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதே மாதிரி வந்து கிரியேட்டிவிட்டின்ற ஒரு கான்செப்ட் இருக்கணும். இது ரெண்டும் இணைந்து செயல்பட போகும்போது வளைந்து கொடுத்து நம் வாழ்க்கையில் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்ல முடியும். நதியை பொறுத்தவரையும் இன்னொரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நதியில் ஓரக்கூடிய தண்ணியை வந்து எல்லாருமே பயன்படுத்துவாங்க. ஆடை வந்து குளிப்பாட்டுவாங்க, மாடை குளிப்பாட்டுவாங்க, துவைப்பாங்க, எவ்வளையோ அழுக்குப்படுத்துவாங்க. எவ்வளையோ அழுக்கப்படுத்தி வந்து அவங்க வந்து தூய்மை ஆகிட்டு போயிடுவாங்க இல்லையா, குளிப்பாங்கல்ல, தூய்மை ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ அழுக்கப்புறம் நதியில் தான் விடுவாங்க. ஆனாலும் அந்த நதி அழுக்காவது கிடையாது, ஓடுகின்ற நீர் நன்னீர். ஏன்னா வந்து புதுசா உற்பத்தி ஆகக்கூடிய அந்த தண்ணி வந்து புது புது தண்ணி வந்துகிட்டே இருக்கிறதுனால பழசு ஓடிக்கிட்டே இருக்குது. ஃபில்டர் ஆக போகிற இடத்துல வந்து அங்கங்க வந்து ஃபில்டர் ஆகிரும், அதுக்கப்புறம் புது தண்ணி வந்து அது மேலோட்டமா ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை பயணத்துல நம்மளை வந்து அவர்களுடைய அழுக்கை, நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவர்களுடைய அழுக்கை நம்ம மேல வந்து சுமத்துவாங்க. வீண் பழிகள், பாவங்கள், சுமைகள் எல்லாத்துக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து நம்மள்ட்ட தான் வந்து போக்குவாங்க. ஏன்னா நம்ம தானே ஃப்ளெக்சிபிள், அவங்களுடைய அழுக்கும் போயிடும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய மனோநிலையும் அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டியினுடைய தன்மை இருந்து கொண்டே இருந்தால் நாம் அதையும் தாண்டி அழுக்காகாமல் செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்றுகிட்டே இருப்போம். ஸோ வீண் பழி, பாவங்கள், சுமைகள் இதெல்லாம் நம்மளை சுற்றி வராமல் இருக்காதுலாம் கிடையாது, வரதான் செய்யும். பட் அதுலேயும் பாதிக்கப்படாத ஒரு தன்மை, அதுதான் நதி. அந்த மாதிரி நம்மளால் வந்து ஓடக்கூடிய ஒரு கலை ராஜயோக தியானம், த அட்ஜஸ்ட்மெண்ட் பவர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நதியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயல்வெளிகளுக்கு வந்து அதை அப்படியே பிரித்து கட் பண்ணி வந்து வயல்வெளிகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய டேம்க்கெல்லாம் வந்து தண்ணி தேங்கி வச்சு பின்னாடிக்கு ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் சொல்லி தேங்கி வைப்பாங்க. ஆனால் அதையும் மீறி வந்து அதுக்கு மேலே வந்து தண்ணியானது நான்ஸ்டாப்பாக கண்டினியூவாக கிரியேட் ஆகி உற்பத்தி ஆகி அவங்களுக்கு தேவையான தண்ணியும் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது போய் சேர வேண்டிய இடத்துக்கும் போய் சேர்ந்துடும். இதே மாதிரி வாழ்க்கையில நம்மளை பயன்படுத்தக்கூடியவர்கள், முழுமையாக பயன்படுத்தக்கூடியவர்களோ அல்லது குறைவாக பயன்படுத்தக்கூடியவர்களோ பயன்படுத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து என்னை பயன்படுத்துகிறாங்க, இவங்கெல்லாம் என்னை பயன்படுத்துகிறாங்கன்ற விஷயங்களை யார் யார் பயன்படுத்துகிறாங்களோ எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்துவிட்டு எல்லாரையும் திருப்திப்படுத்தி விட்டு அதற்கு மேலும் நான் முயற்சி செய்து நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரக்கூடிய நிலை, அதுதான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நதி. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பவர் வந்து கற்றுக் கொடுக்கறது தான் இந்த ராஜயோக தியானம். ஸோ ராஜயோக தியானம் அப்படின்றது வந்து முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா ரெண்டு விஷயம், அட்ஜஸ்ட்மெண்ட் பவர், நமக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கணும், மென்மைத்தன்மை இருக்கணும். அவங்கள்ட்ட நீ அட்ஜஸ்ட் பண்ணி போனேன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அட்வைஸஸ் சொன்னால் வந்து இது வேலை செய்யாது. அட்வைஸஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, நமக்குள்ளே வந்து ஆக்கப்பூர்வமான கிரியேட்டிவிட்டியான நல்ல எண்ணங்கள், அதனுடைய தன்மைகள் நான்ஸ்டாப்பாக கிரியேட்டிவிட்டியாக இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை, அந்த பயிற்சி தான் வந்து இங்கே ராஜயோகத்தில் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த தன்மை இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மென்மை இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் அன்பு, அமைதி, இந்த தன்மையை, தெய்வீகத்தன்மையை கொண்டு வரக்கூடிய பழக்கம் இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்ற ஒரு தன்மை நம்மளே அறியாமல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையில் வந்து முன்னேறி போயிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்குள்ளே வந்து கிரியேட்டிவிட்டியும் மென்மைத்தன்மையும் கற்றுக் கொடுத்து வாழ்க்கையில் தானும் வாழ்ந்து தன்னை நாடி வருபவர்களையும் வாழ வைத்து கடலிடம் போய் சேர்ந்தக்கூடிய ஒரு ஜீவ நதி, என்றுமே உயிரோட்டம் உள்ள நதியாக நம்மளை மாற்றக்கூடியவர் தான் வந்து பரமாத்மா. அவரால் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி தான் இந்த ராஜயோக தியானம். தியானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இது ரெண்டு கலைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நேற்று பார்த்தது வந்து பவர் டு டாலரேட், பொறுமை சக்தி. ரெண்டாவது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், எங்கே பொறுமை இருக்கோ அங்கே வந்து மனிதன் அப்படின்னு சொல்லப்படுவான். நேற்று பார்த்தோம். அதே மாதிரி பொறுமையோடு சேர்ந்து வளைந்து கொடுக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் பவர் இருந்தால் அங்கே தான் வந்து என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது கிரியேட்டிவ் ஆகும். அமைதியினுடைய ஃபார்முலாவே இது ரெண்டு தான், பொறுமையாக இருக்க தெரியணும், அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியணும். பொறுமையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மையும் இருக்கும் இடத்தில் அமைதி என்பது நிலைத்து நிற்கும். என்னால் பொறுமையாக போக முடியல, அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா அங்கே எப்படி அமைதி இருக்கும்? என்னிடம் எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் திறமைகள் இருந்தாலும் பதவிகள் இருந்தாலும் என்னால் பொறுமையாக இல்லை, என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாதுன்னா அங்கே எப்படி அமைதி இருக்கும்? அமைதி அதனுடைய வேர், நடைமுறை வாழ்க்கையில் வந்து இது ரெண்டுனுடைய பவர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. பொறுமையாக இருக்கக்கூடிய தன்மை, அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை, அமைதியுடைய ஃபார்முலா. எங்கே என் மனசில் அமைதி இல்லைன்றதை செக் பண்ணி பாருங்கள், அங்கே வந்து உங்களால் பொறுமையாக இருக்க முடியாமல் இருந்திருக்கும் அல்லது அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாமல் இருந்திருக்கும். இது ரெண்டுமே செயல்படாமல் இருந்திருக்கும், அல்லது இது ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் செயல்பட்டு ஒன்று லாக் ஆகிருக்கும். அமைதியினுடைய ஃபார்முலா பொறுமை ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். அதே மாதிரி மனிதன் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலாவே வந்து பொறுமை தான். நாளைக்கு வந்து தேர்ட் பவர், டிஸ்கிரிமினேஷன் பவரை பார்ப்போம். ஓம் சாந்தி.